சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 80வது அத்தியாயம். மருத்துவன் சதி. யவன இளவரசர்களில் ஒருவரான அக்லீசினால் அன்புடன் வரவேற்கப்பட்டு யவன அரசர் மாளிகையில் அந்தரங்க அறை ஒன்றுக்கு அழைத்து செல்லப்பட்ட இளம்சொழியன் அந்த பெரு மாளிகையின் அமைப்பையும் அதில் இருந்த பலதரப்பட்ட பொருட்களையும் பார்த்து பெரிதும் பிரமிப்பு அடைந்ததன்றி யவனர்களின் கரம் உலகத்தில் எந்தெந்த கோடிகளுக்கு எல்லாம் நீண்டிருக்கிறது என்பதை நினைத்து விவரிக்க இயலாத வியப்புக்கம் உள்ளானான். அடுலிஸ் கடற்கரையிலிருந்து நகரத்திற்குள் புகுந்ததும் சுமார் 15 ஸ்டேடியோ தூரத்தில் தலை காட்டிய அந்த பெரிய அரண்மனையின் சிகரங்கள் அடுலிஸின் எல்லா மாளிகைகளையும் விட அதிக உயரமாக காட்சியளித்ததன்றி மாளிகையின் உட்புற விஸ்தீரணமும் தோட்டங்களும் நீண்ட புல்வெளிகளும் மன்னர் குடும்பத்தாரை மட்டுமின்றி சாதாரண சிறு படை ஒன்றையும் பந்தோபஸ்தருக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய பெரும் நிலப்பரப்பை காட்டின. பெரும் புல்வெளிகளில் பல வர்ண புறவி கொட்டிகள் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்ததை இளவரசரின் அந்தரங்க அறையிலிருந்தே கவனித்த இளம்சழியன் கரங்கள் அந்த புறவி குட்டிகளை பிடித்து அணைக்க துடித்தன. மாளிகையில் முன்கூடத்தில் போலவே இளவரசரின் அந்தரங்க அறைக்குள்ளும் தமிழகத்தின் விலை உயர்ந்த வாட்களும் கேடயங்களும் சுவர்களில் மாட்டப்பட்டிருந்ததோடு தமிழகத்துக்கு அப்பால் தூர கிழக்கிலிருந்து சோழநகர் நாட்டு சித்திர வேலைப்பாடு உள்ள வெள்ளை மட்பாண்டங்களும் அழகுக்காக அங்கங்கு வரிசையாக வைக்கப்பட்டிருந்ததை கண்ட இளம்சழியன் கிழக்கு நாடுகளின் இந்த செல்வங்களை பார்த்துத்தான் யவனர்கள் அந்த நாடுகளை கைக்கொள்ள ஆசைப்படுகின்றனர் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டு தன்னை உற்று பார்த்த வண்ணம் ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருந்த யவன இளவரசனான அக்லீஸின் மீது மீண்டும் ஒருமுறை தன் கண்களை ஓட்டினான். யவனர் இளவரசனான அக்லீஸ் அசல் யவனராணியின் பிரதிபிம்பமாக விளங்கினான். அந்த ஆண்மகனுடைய நீலமணி கண்கள் அவன் வீரன் என்பதை சந்தேகமர நிரூபித்தனவானாலும் அத்தனை வீரத்திலும் ராணியின் கண்களில் சதா விளையாடிய அந்த மயக்கமும் கலந்து தெரிந்தது. ஆண்மகன் என்ற காரணத்தால் அக்லீஸின் தலைமயிர் வெட்டப்பட்டிருந்ததால் ராணியின் கொண்டையைப் போல் அவை சுருட்டி கட்டப்படாமல் வார்வாராக அவன் தோள்களில் உராய்ந்தனவானாலும் அவற்றின் நிறம் ராணியின் குழல் நிறத்தைப் போலவே அசல் பொற்கம்பிகள் போல் காட்சியளித்தன. யவன அரசுகுமாரன் நடையில் கம்பீரம் இருந்தது. அந்த கம்பீரத்திலும் ராணியின் ஒய்யார நடைச்சாயல் கலந்தே தெரிந்தது. ராணிக்கும் அக்லீஸிற்கும் ஒரே ஒரு முக்கிய வித்தியாசம் மட்டுமே இருந்தது. ராணியை விட அக்லீஸ் சற்று உயரம். ஆனால் இளவரசன் சரீரம் சற்று புஷ்டியின்றி மெல்லியதாக இருந்தபடியால் அந்த உயரம் சற்று அசாத்திய உயரமாக பார்வைக்கு தெரிந்தது. இளம்சொழியன் இப்படி தன்னை உற்று பார்ப்பதைக் கண்டு அழகிய தன் இதழ்களில் புன்முறுவலை தவழவிட்ட அக்லீஸ் அரசர்கள் உட்காருவதற்காக அந்த அறையின் நடுவில் போடப்பட்டிருந்த பெரும் ஆசனத்தில் அமர்ந்து எதிரே இருந்த மற்றொரு ஆசனத்தை படைத்தலைவனுக்கு காட்டி உட்காருங்கள், உட்கார்ந்து கொண்டே என்னை ஆராயலாம் என்று கூறினார். தான் அளவுக்கு மீறி அநாகரிகமாக இளவரசனை அக்கா அக்காக அலசியதை நினைத்து சற்று வெட்கமும் கொண்ட இளம்சழியன்
இளவரசர் மன்னிக்க வேண்டும், திடீரென்று ஏற்பட்ட பிரமிப்பு என்னை அப்படி பார்க்க வைத்துவிட்டது
என்று கூறி மன்னிப்பை கோரும் முறையில் தலையும் தாழ்த்தினானே தவிர உட்காராமலேயே சம்பாஷணையை மேற்கொண்டும் தொடர முற்பட்டு
இளவரசர் என்று ஏதோ சொல்ல தொடங்கினார்.
இளம்சழியனை மேலே பேச அனுமதிக்காத அக்லீஸ்
முதலில் உட்காருங்கள், பிறகு பேசுவோம் என்றார்.
இளவரசருக்கு முன்பு நான் அமர்வது உசிதமாயிருக்காது, தவிர தாங்களும் நானும் நீண்ட நேரம் பேச வேண்டுமானால் சம்பாஷணையை மொழிபெயர்க்க அலிமாவது வேண்டும். 3 போர் வழி முன்பாக சாதாரண மனிதனான நான் தங்களுக்கு எதிரில் அமர்வது தவறு, தாங்கள் அதற்கு இடம் கொடுத்தாலும் நான் ஒப்பமாட்டேன் என்று இளம்சொழியன் பதில் சொன்னார்.
உங்கள் நாட்டு மொழி எனக்கு நன்றாக தெரியும், ஏன் சகோதரி ஒருத்திக்கு நாங்கள் தமிழ் கற்பித்தோம், அப்போது நானும் பட முறை கூட இருந்திருக்கிறேன். அது மட்டுமா, பாடம் கேட்கும் சமயங்களை தவிர என் சகோதரி என்னிடம் தமிழில் தான் பேசி பேசி பிராணனை வாங்குவாள். அவளை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள், விஷமத்துக்கு பெயர் போனவள்
என்று தமிழ் தனக்கு நன்றாக தெரிந்த காரணத்தை விளக்கியதோடு தன் சகோதரியிடம் தனக்குள்ள அன்பையும் விளக்கினான் அக்லீஸ். இளம்சொழியன் இதழ்களில் புன்முறுவல் ஓடியது.
தங்கள் சகோதரி மிகவும் திறமை வாய்ந்தவர்கள்தான், இல்லாவிடில் தொலைதூரம் உள்ள தமிழகம் வருவார்களா
என்று வெடியை திடீரென்று வீசினான் இளவரசனை நோக்கி. இதை கேட்டதும் யவனர்களின் இளவரசன் ஆசனத்தில் இருந்து துள்ளி எழுந்தது மட்டுமின்றி கண்களில் ஆச்சரியம் பொங்க வினவினான்.
என்ன என்ன, என் சகோதரியை தெரியுமா உங்களுக்கு
என்று. அந்த சமயத்தில் எதிரே இல்லாது போனாலும் சிந்தையில் சதா சுழன்று கொண்டிருந்த ராணியை நினைத்து மரியாதைக்கு அறிகுறியாக சிரம் தாழ்த்திய படைத்தலைவன்,
யவன ராணியை அறியாதவர்கள் புகாரில் யாருமே கிடையாது, அவர்கள் அழகு மக்களை ஆட்கொண்டது, அவர்கள் கம்பீரம் வீரர்களை பணிய செய்தது
என்றான். நீங்களும் புகார் வாசியா
என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினான் யவனர் இளவரசன்.
குரலில் ஆச்சரியமும் பூரா விவரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையும் கலந்து விளையாட.
ஆமாம் என்று சாவதானமாக பதில் சொன்னான் படைத்தலைவன்.
பூம்புகாரில் உங்கள் தொழில்?
படையில் சேவை புரிபவன்.
போர் வீரரா?
ஆம். இதை கேட்டதும் யவன ராஜகுமாரன் சில வினாடிகள் மௌனம் சாதித்தான். பிறகு அறையில் அங்குமிங்கும் உலாவ முற்பட்டவன் திடீரென நின்று இளம் சழியனை நோக்கி,
எந்த படையில் பணிபுரிகிறீர்கள் என்று வினவினான்.
இந்த திடீர் கேள்வியால் இளம் சழியன் அசந்து விடுவான் என்றோ எதையாவது உளறி கொட்டி விடுவான் என்றோ யவன இளவரசன் எதிர்பார்த்திருந்ததால் ஏமாந்தே போனான். எவ்வித தாமதமும் இல்லாத குரலில் பதில் சொன்னான் படைத்தலைவன்.
டைபீரியஸின் படையில் என்று
பதில் யவனர் இளவரசரைத்தான் அயர வைத்தது.
டைபீரியஸே உங்களுக்கு தெரியுமா
என்று சற்று தடுமாட்டமுள்ள குரலில் இளவரசன் கேட்டதை கவனித்த இளம் சழியன் சற்று எச்சரிக்கை அடைந்து மிகுந்த ஜாக்கிரதையுடன் இளவரசனின் அடுத்த கேள்விக்கு பதில்களை அமைத்துக் கொண்டான். ஆகவே முதல் கேள்விக்கு,
டைபீரியஸ் நன்றாக தெரியும், என் படை தலைவர் அல்லவாவர்
என்றான் சோழர் படையின் உபத்தலைவன் இளம் சழியன்.
டைபீரியஸ் படையா திரட்டி இருக்கிறான்? எதற்கு படை
என்று ஏதும் அறியாதது போல கேட்டான் யவன அரசகுமாரன்.
புகாரை காக்க படை தலைவன் வேண்டுமல்லவா
என்றான் இளம் சழியன்.
புகாரை டைபீரியஸ் காப்பானே, அந்த நாட்டு மன்னர்கள் இல்லையா?
புகார் சோழ நாட்டின் தலைநகரம் இளவரசி. அந்த நாட்டு மன்னன் ஒரு வஞ்சகனால் கொல்லப்பட்டதாலும் அதன் விளைவாக ஏற்பட்ட உள்நாட்டு சண்டையாலும் நாட்டு எல்லையில் உள்ள துறைமுக நகரமான புகார் காப்பாரின்றி தத்தளித்தது. அந்த சமயத்தில் தான் டைபீரியஸும் யவனராணியும் தங்கள் கப்பல் தீக்கிரையாகி தெய்வாதீனமாக தப்பி புகார் சேர்ந்தார்கள். தெய்வம் தான் டைபீரியஸை புகாரில் சேர்ப்பித்திருக்க வேண்டும். அவர் வரவால் புகார் திடப்பட்டது. டைபீரியஸை கண்டதுமே யவனர்கள் அவருக்கு அடிமையாகிவிட்டார்கள். புகாரை ஏற்கனவே காத்து நின்றவர்கள் யவனர்கள் தான். டைபீரியஸ் வந்ததும் அவர்களுக்கு ஒரு நிகரற்ற தலைவரும் கிடைத்து விட்டார். இப்படி யவனர் பலம் புகாரில் ஓங்கவே புகார் மட்டும் உள்நாட்டு சண்டையில் சிக்கவில்லை. சோழ அரசை பறித்த வஞ்சகன் கையிலும் அதாகப்படவில்லை என்று உண்மையை அரைகுறையுமாக திரித்து கூறினான் படைத்தலைவன்.
இப்பொழுது புகார் யார் வசம் இருக்கிறது
என்று இளவரசன் கேட்டான்.
நான் நாட்டை விட்டு புறப்படும் போது யவனர் கைகளில் இருந்தது. ராணிக்கு புகாரில் முடிசூட்டுவதாக கூட வதந்தி கிளம்பியது. இப்பொழுது நிலைமை என்னவோ தெரியாது.
நீங்கள் யவன நாடு புறப்பட காரணம்?
நானாக புறப்படவில்லை.
யார் அனுப்பி வைத்தார்கள்?
அது ஒரு பெரும் கதை இளவரசி
என்று கூறிய இளம் சொழியன் சற்று பெருமூச்சறிந்தான். அத்துடன் ஏதோ தன்னை தேற்றிக் கொண்டு பேசுவது போல நடித்து,
நான் டைபீரியஸின் படையில் சேர்ந்து கொண்டது பற்றி புகாரில் உள்ள தமிழர்கள் பலர் வெகுண்டார்கள். என்னை கொல்லவும் முயன்றார்கள். ஆனால் என்னை கொன்றால் டைபீரியஸ் என்ன செய்வாரோ என்று பயந்து இரவில் நான் தூங்கிக் கொண்டிருக்கையில் என்னை தூக்கிச் சென்று மேற்றிசை அடிமை வர்த்தகர்களிடம் விற்றார்கள். அடிமை வர்த்தகர்களின் மரக்கலம் கொள்ளைக்காரர்களிடம் பிடிபட்டது. ஆகவே நான் கொள்ளைக்காரரை ஏமாற்றி இலியாசுவிடம் அவர்களை ஒப்படைத்தேன். அங்குதான் அலிமாவை சந்தித்தேன்
என்று சொல்லிக் கொண்டு போனவனை இடைமறித்த அக்லீஸ், மீதி விவரங்களை அலிமா சொன்னாள். உங்களை ஏதோ படைத்தலைவர் என்று கூறினாளே அவள்
என்று சந்தேகத்தோடு வினவினார்.
நான் காட்டிய பக்திக்கு பரிசாக டைபீரியஸ் எனக்கு ஒரு உபத்தலைவன் பதவியை அளித்தார் என்றான் இளம் சழியன்.
டைபீரியஸின் போக்கு வித்தியாசமாயிருக்கிறது. ஒரு உபத்தலைவனை விஷம் வைத்துக் கொள்கிறான், இன்னொரு தலைவனை உபத்தலைவனாக்குகிறான்
என்ற யவன ராஜகுமாரன் பேச்சில் சந்தேகத்தின் சாயை தலை காட்டியது. அதை உடைக்க சற்று குதூகலத்தோடு சொன்னான் இளம் சழியன்.
அதுதானே ராஜதந்திரம் என்று.
எது?
துணை நிற்பவனுக்கு பதவியும் எதிர்ப்பவனுக்கு நற்கதியும் அளிப்பது.
இதை கேட்டு யவன ராஜகுமாரன் இறைந்து நகைத்துவிட்டு,
நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் நம்ப தகுந்தவர்தானா என்று மட்டும் எனக்கு புரியவில்லை என்றான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.